ரஷ்யாவின் மாஸ்கோவில் முதல் பிணையத்தை உருவாக்கும்படியான ஒரு சமீபத்திய நியமிப்பிற்கு ஒரு வாரத்திற்கு பின் புனித பீட்டர்ஸ்பர்கில் ஒரு பிணைய மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். ரஷ்யாவின் சபைக்கு பலத்தை கொண்டு வந்த ஆரம்ப கால ஊழியக்காரர்களுக்கும் உள்ளூர் தலைவர்களுக்கும் எனது நன்றியுணர்வை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது வைஷஸ்லாவ் எஃப்மோவின் பெயரை நான் குறிப்பிட்டேன். ரஷ்யாவின் முதல் மதமாறியவரான அவர் ஒரு ஊழிய தலைவரானார். அந்த நியமிப்பில் அவரும் அவரது மனைவியும் அற்புதமாக பணியாற்றினர். அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றிய பின் விரைவிலேயே தலைவர் எஃப்மோவ் திடீரென மரித்து போனது எங்களை துக்கப்படுத்தியது. அவருக்கு 52 வயதே ஆயிருந்தது. இந்த முன்னோடிகளான தம்பதியரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது சகோதரி எஃப்மோ இங்கு வந்திருப்பார்களோ என சபையாரை கேட்க நான் உணர்த்தப்பட்டேன். அறையின் மிக பின்னால் ஒரு பெண் இழந்தார். மைக் முன் வரும்படி நான் அவரை அழைத்தேன். ஆம், அவர் சகோதரி கலீனா எஃப்மோவ். கர்த்தரை பற்றியும் அவரது சுவிசேஷத்தை பற்றியும் அவரது மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையை பற்றியும் அவர் பொறுப்பான ஒரு ஆற்றல் மிக்க சாட்சியை கொடுத்தார். அவரும் அவரது கணவரும் பரிசுத்த ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் இணைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். திரையின் ஒரு பக்கத்தில் அவரும் அடுத்த பக்கத்தில் அவரது கணவருமாக இன்னமும் அவர்கள் ஊழியக்கார கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். ஆலய உடன்படிகளுக்காக ஆனந்த கண்ணீரோடு அவர் தேவனுக்கு தன் நன்றியை தெரிவித்தார். இந்த உண்மையான தம்பதியரால் எடுத்துக்காட்டாகப்பட்ட நித்திய ஒற்றுமை பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்வதன், கை கொள்ளுவதன், மதிப்பதன் நீதியான விளைவு என்ற முழு புரிந்து கொள்ளுதலுடன் நானும் அழுதேன். மெய்யான மகத்தின் மிக முக்கிய கருத்துகளில் ஒன்று அதன் ஒரு பரிசுத்த உடன்படிக்கை. சட்ட ரீதியில் பொதுவாக 2 அல்லது 3 பேரோடு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஒரு உடன்படிக்கை குறிக்கிறது. ஆனால் ஒரு மத சம்பந்தப்பட்டதில் ஒரு உடன்படிக்கை மிக அதிக முக்கியத்துவமானது. அது தேவனோடு செய்யப்பட்ட வாக்களிப்பு. அவரே நிபந்தனைகளை அமைக்கிறார். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நபரும் தீர்மானிக்க வேண்டும். உடன்படிக்கைகளின் நிபந்தனைகளை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தேவனின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவன் அல்லது அவள் உடன்படிக்கையின் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். தேவனிடம் இருந்து ஏதாவது ஆசீர்வாதங்களை நாம் பெறும்போது அந்த பிரமாணத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட அது தேவனுக்கு கீழ்ப்படிவதாலே பெறப்படுகிறது. உலக வரலாற்றின் முழுவதிலும் தேவன் அவரது பிள்ளைகளுடன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரட்சிப்பின் திட்டம் முழுவதிலும் அவரது உடன்படிக்கைகளை நடத்தியிருக்கிறதால் அவரது சுவிசேஷத்தின் பரிபூரணத்தில் அவைகள் அங்கமாயிருக்கிறது. உதாரணமாக, அவரது பிள்ளைகளுக்காக இரட்சகர் ஒருவரை அனுப்புவதாக தேவன் வாக்களித்து பதிலாக அவரது பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய கேட்டார். பழங்காலத்தில் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆண்களும் பெண்களும் அறியப்பட்டார்கள் என வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். என்ன உடன்படிக்கை? உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லி அவர்களின் தகப்பன்களிடத்தில் தேவன் உடன்படிக்கை செய்தார். அமெரிக்க கண்டத்திலும் மக்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அறியப்பட்டார்கள் என மார்மன் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இஸ்ரவேல் வீட்டை சேர்ந்தவர்களாயிருக்கிறீர்கள். பிதா ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியாலே உலகத்தின் சகல கோத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி உங்கள் பிதாக்களிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை சேர்ந்தவர்களாயிருக்கிறீர்கள். உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அவர்களின் அடையாளத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இரட்சகர் விவரித்தார். அவர் சொன்னார், பிதா, முதலில் நான் உங்களுக்குள் வரவேண்டுமென்று உங்களில் ஒவ்வொருவனையும் தன் தன் அக்கிரமங்களிலிருந்து விலகி போக பண்ணும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்னை அனுப்பினார். இது நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருப்பதினால்தே தான். ஆபிரஹாமுடன் பின்னர் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தேவன் உடன்படிக்கை செய்தது மிகுந்த முக்கியம் வாய்ந்தது. பின்வருபவையான அதில் ஏராளமான வாக்களிப்புகள் அடங்கியிருந்தன. ஆபிரஹாமின் சந்ததியின் மூலமாக கிறிஸ்துவாகிய இயேசு பிறப்பார். ஒரு நித்திய பெருக்கத்திற்கு உரிமையுள்ளவர்களாகவும் ஆசாரியத்துவத்தை தரிக்க உரிமையுள்ளவர்களாகவும் ஆபிரஹாமின் சந்ததி எண்ணிலடங்காதிருக்கும். ஆபிரஹாம் அநேக தேசங்களுக்கு ஒரு தகப்பனாவான். சில குறிப்பிட்ட தேசங்கள் அவனது சந்ததியால் சுதந்திரிக்கப்படும். பூமியிலுள்ள சகல தேசங்களும் அவனது சந்ததியால் ஆசீர்வதிக்கப்படும். அந்த உடன்படிக்கை 1000 தலைமுறைக்கும் கூட நித்தியமாயிருக்கும். இந்த வாக்களிப்புகளில் சில நிறைவேற்றப்பட்டன, சில இன்னமும் நிறைவேற்றப்பட காத்திருக்கின்றன. ஆரம்ப கால மார்மன் புத்தக தீர்க்கதரிசிகளிலிருந்து நான் மேற்கோள் காட்டுகிறேன். நம் தகப்பன் நம்முடைய சந்ததியாரை குறித்து மட்டும் பேசாமல் பிந்திய காலங்களில் நிறைவேற வேண்டிய உடன்படிக்கைகளை சுட்டிக்காட்டி எல்லா இஸ்ரவேலரின் வீட்டாரை குறித்தும் பேசியிருக்கிறார். கர்த்தர் நம் பிதாவாகிய ஆபிரஹாமோடு அந்த உடன்படிக்கையை செய்தார். இது வியப்பா இல்லையா? சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். இறுதியாக பிற்காலத்திலேதான் ஆபிரஹாமின் உடன்படிக்கை நிறைவேற்றப்படும் என தீர்க்கதரிசிகள் அறிந்திருந்தார்கள். அந்த வாக்களிப்பு நிறைவேற்றப்பட உதவுவதற்கு இந்த பிற்காலத்தில் அந்த ஆபிரஹாமின் உடன்படிக்கையை புதுப்பிக்க கர்த்தர் தோன்றினார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு போதகர் அறிவித்தார், ஜோசப்புக்கு சொந்தமான ஆபிரஹாமின் சந்ததியை பற்றியும் அவனது வம்சத்தை பற்றியும் ஆபிரஹாம் வாக்களிப்புகளை பெற்றான். இதே வாக்களிப்புகளை அவர் நம்மிடம் கொடுக்கிறார். ஏனென்றால் நாமும் ஆபிரஹாமின் சந்ததி என்று கர்த்தர் சொன்னார். இந்த புதுப்பித்தலுடன் முன்னோர்களைப் போல பரிசுத்த ஆசீர்வாதத்தையும் நித்திய சுவிசேஷத்தையும் நாம் பெற்றோம். சுவிசேஷத்தின் பரிபூரணத்தை பெற ஆசாரியத்துவத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நித்திய ஜீவனான தேவனின் மகத்தான ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் உரிமையுள்ளவர்கள். நம்மில் சிலர் ஆபிரஹாமின் நேரடி சந்ததி, மற்றவர்கள் தத்தெடுக்கப்பட்டவர்களாக அவனது குடும்பத்தில் சேர்க்கப்பட்டவர்கள். கர்த்தர் எந்த வேறுபாடையும் பார்ப்பதில்லை. கர்த்தரை நாம் நாடி அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஒன்று சேர்ந்து இந்த வாக்களிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். ஆனால் நம் செய்யவில்லை என்றால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். அவன் அல்லது அவளின் வருங்காலத்திற்கான ஒரு புரிந்து கொள்ளுதலை பெறுபவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கவும் அப்படியே பழைய வாழ்க்கையுடன் ஒரு தொடர்பை ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் வாரிசுக்கான ஒரு பிரகடனத்தையும் கொடுக்க நமக்கு உதவ அவரது சபை கோத்திரப்பிதா ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்குகிறது. ஆசாரியத்துவத்தின் வாக்கிற்கும் உடன்படிக்கைக்கும் தகுதி பெற உடன்படிக்கையின் சகோதரருக்கு உரிமை இருக்கிறது. இந்த இரண்டு ஆசாரியத்துவத்தை பெறுவதற்கும் உங்களின் அழைப்பை நிறைவேற்றவும் உங்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் உங்கள் சரீரங்கள் புதுப்பிக்கப்படுதலில் நீங்கள் ஆவியானால் சுத்திகரிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, தகுதியுள்ளவர்களாக ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள், பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிதாவை ஏற்றுக்கொள்கிறவன் அவருக்குண்டான சகலத்தையும் பெறுகிறான். இந்த ஆணையில் இருந்தும் உடன்படிக்கைகளிடம் இருந்தும் உலகம் எங்கும் உள்ள தகுதியுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அற்புதமான ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆபிரஹாமின் உடன்படிக்கை நிறைவேற்ற உதவுவதற்கு நமக்கு பொறுப்பிருக்கிறது. உலகத்தில் உள்ள சகல மக்களையும் ஆசீர்வதிக்க நாம் முன்னியமிக்கப்பட்டு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆசாரியத்துவத்தின் கடமையில் ஊழியத்தின் பணியும் சேர்ந்திருக்கிறது. ஆர்வத்தின் ஆயத்தத்தின் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியிலுள்ள ஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போவதற்கான இதுவே நேரம். இஸ்ரவேலின் கூடுதலுக்கான நேரம் இதுவே. நாம் இதில் பங்கேற்க வேண்டும். இது ஆர்வமா இல்லையா? நம்மையும் நமது மகன்களையும் கர்த்தர் சார்ந்திருக்கிறார். இஸ்ரவேலின் கூடுதலின் இந்த மகத்தான நேரத்தில் தகுதி உள்ளவர்களாக ஊழியம் செய்யும் நமது மகளுக்காக அவர் மிக அதிக நன்றியுள்ளவராயிருக்கிறார். அவரது இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்க்க ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு மார்மன் புத்தகம் ஒரு நிரூபணமாக இருக்கிறது. இந்த புத்தகம் நமது காலத்திற்காக எழுதப்பட்டு பிதாவானவர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஏற்கனவே நிறைவேற்ற துவங்கியது என்று நீங்கள் அறிய கொள்கிறீர்கள். இதோ கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டாராகிய தம்முடைய ஜனத்திற்கு செய்து கொண்ட தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் என்ற அதன் நோக்கங்களின் ஒன்றை உரைக்கிறது. உண்மையில் கர்த்தர் மறக்கவில்லை. மார்மன் புத்தகத்தின் மூலமாக நம்மையும் உலகம் முழுவதிலும் உள்ள மற்றவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுதான் கிறிஸ்து என்பதை யூதருக்கும் புறஜாதியாருக்கும் உணர்த்துவது அதன் நோக்கங்களில் ஒன்று. தேவனோடு உடன்படிக்கை செய்வதற்கு அது நமக்கு உதவுகிறது. அவரை நினைப்பதற்கும் அவரது நேசகுமாரனை பற்றி அறிந்து கொள்ளவும் அது நம்மை அழைக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடு. அவரது கோட்பாடை பெறவும் இரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து கொள்ளவும் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கிறது. பரிசுத்த முக்கியத்துவத்தின் உடன்படிக்கைகளை செய்வதில் அதை அவர்கள் கேட்கிறார்கள். பிரஹாம் யாங் சொன்னார், பிற்கால பரிசுத்தவான்கள் இந்த சபைக்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் புதிய நித்திய உடன்படிக்கைக்குள் அனைவரும் பிரவேசிக்கிறார்கள். தேவனின் ராஜ்யத்தை பலப்படுத்த அவர்கள் புதிய நித்திய உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்கிறார்கள். கர்த்தருக்கு சேவை செய்யவும் அவரது கற்பனைகளை கை கொள்ளவும் ஞானஸ்தானத்தில் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். திருவிருந்தில் நாம் பங்கேற்கும் போது அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்மீது எடுத்துக்கொள்ள நமது வாஞ்சையை அறிவிக்கிறோம். இந்த வழியில் அவரது குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் நாம் தத்தெடுக்கப்பட்டு சகோதரர்களாக சகோதரிகளாக அறியப்படுகிறோம். நமது புதிய வாழ்க்கைக்கு அவரே பிதாவாயிருக்கிறார். முடிவாக, ஒரு சமயம் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுவுக்கு வாக்களிக்கப்பட்டபடி ஒரு நித்திய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பரிசுத்த ஆலயத்தில் நாம் உடன் சுதந்திரிகளாகிறோம். அப்படியாக செலஸ்டியல் திருமணம் மேன்மையடைதலின் உடன்படிக்கை. நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் யார் என்பதையும் தேவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவரது பிரமாணம் நமது இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமது தேவன், நாம் அவரது மக்கள். உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட உடன்படிக்கைக்கு பொறுப்பேற்ற பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அந்த கோட்பாடு நமது இருதயங்களில் ஆழமாக பதிக்கப்பட்ட போது மரணத்தின் கூரையும் எளிதாக தாங்கலாம். நமது ஆவிக்குரிய வளம் பலப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுபவர்களின் ஆசீர்வாதமானதும் மகிழ்ச்சியமானதுமான நிலையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இதோ சகல காரியங்களிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இறுதி பரியந்தமும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருப்பார்களெனில் முடிவற்ற மகிழ்ச்சியுள்ள நிலையிலே தேவனோடு வாசம் செய்யும்படி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தேவன் ஜீவிக்கிறார். இயேசுவே கிறிஸ்து. சகல மக்களையும் ஆசீர்வதிக்க அவரது சபை மறுஸ்தாபிக்கப்பட்டது. இன்று தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவரது தீர்க்கதரிசி. உடன்படிக்கையின் உண்மையான பிள்ளைகளாக நாம் இப்போதும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.